Today's vegetarian elite, Bhagavan Sri Ramana Maharishi, a great sage's love for all beings, will be presented in Tamil and English with subtitles in Arabic, Alexis or Vietnamese, Chinese, English, French, German, Indonesian, Italian, Korean, Persian, Portuguese, Punjabi, Russian, Spanish, Tamil and Thai. உலகக்கட்டுப்பாடும் சாத்வீக உணவும் அளவாக உண்பதும் எல்லா வகைகளிலும் நல்லது. மனதின் சாத்வீக குணம் வளரவும் மிகவும் ஏற்றதாகும். பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி எழுதிய நான் யார். வணக்கம் அன்புள்ள நேயர்களே, இந்த வாரத்தின் சைவ மகான் நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டதற்கு நன்றி. இன்று நாம் திருவண்ணாமலையின் சிறந்த மகான் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிக்கு மரியாதை செலுத்துவோம். பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி தென்னிந்தியாவில் தமிழகத்தில் மதுரை அருகே திருச்சுழி என்ற சிற்றூரில் 1879 ஆண்டு December 30 பிறந்தார். அப்பொழுது அவருக்கு வெங்கட்ராமையர் என்று பெயர். இவருடைய பிறப்பின் போதே சில புனிதமான அறிகுறிகள் தெரிந்ததுடன் அவர் ஆன்மீக வாழ்க்கையில் ஈர்க்கப்படுவார் என்பது இளவயதிலேயே தெரிந்தது. சிறுவனாக இருக்கையில் கல்வியை விட நண்பர்களுடன் விளையாடுவதிலும் நீந்துவதிலும் அதிக ஆர்வம் காட்டினார். ஒருநாள் பள்ளிக்கூடம் செல்கையில் வழியில் சந்தித்த ஒரு முதிய உறவினரிடம், எங்கிருந்து வருகிறீர்கள் என வெங்கட்ராமன் கேட்டார். அருணாச்சலத்திலிருந்து வருகிறேன் என்று முதியவர் கூறினார். இவ்வுலகில் இல்லாத மாயாலோகம்தான் அருணாச்சல மலை என்று நினைத்திருந்த சிறுவன், அது பூமியிலேயே உள்ள ஓர் இடம் என்று அறிந்து மிகவும் உணர்ச்சி வயப்பட்டான். சில மாதங்களுக்கு பின் பெரிய புராணம் என்ற வாழ்வில் அற்புதங்கள் செய்தவர்களும் கடவுளுக்கு நெருங்கியவர்களுமான 63 நாயன்மார்களின் வரலாற்று புத்தகத்தை அவர் படித்தார். அன்றிலிருந்து வெங்கட்ராமன் ஆன்மீக பாதையில் ஈர்க்கப்பட்டார். மதுரையில் மீனாட்சி கோவிலுக்கு சென்று 63 நாயன்மார்களின் சிலைகள் எதிரே நிற்பாராம். தானும் அவர்களைப் போல ஆக வேண்டும் என்று கண்ணீர் மல்க வேண்டுவாராம். தன் வாழ்க்கையும் அற்புதம் நிறைந்ததாக மாறி தானும் அவர்களைப் போல கடவுளுக்கு நெருங்கியவராக ஆவோம் என்று அவருக்கு அப்பொழுது சிறிதும் தெரிந்திருக்கவில்லை. பதினாறாவது வயது பிறந்த நாளுக்கு சில தினங்களுக்கு முன்பாக சித்தப்பா வீட்டில் அவர் இருந்தபோது அவருக்கு திடீரென்று மரண பயம் ஏற்பட்டது. இந்த உணர்வை பின்வருமாறு பிற்காலத்தில் கூறினார். நான் சாவை உணர்ந்தேன், அப்படியானால் சரி என்று எனக்குள் கூறிக்கொண்டேன். இந்த உடல் இறந்து விட்டது, அது இனி விரைத்து போய்விடும். அதை மயானத்துக்கு எடுத்துச் சென்று எரித்து சாம்பலாக்குவார்கள். ஆனால் என் தனித்துவத்தை நான் உணர்ந்தேன். நான் என்பது உடலில் ஓர் ஆன்மா. அந்த நொடியிலிருந்து இந்த நொடி வரை எனக்குள் தான் என்ற ஈர்ப்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இசைராகம் போல பிற எண்ணங்கள் வந்து போகலாம், ஆனால் நான் என்பது அடிப்படையான ஆதார ஸ்ருதி, அது நிலையானது. அந்த அடிப்படை ராகத்துடன் மற்றவை வந்து சேரும். காலம் கழித்து வெங்கட்ராமன் தன் வீட்டை துறந்து அருணாச்சல மலை அடிவாரத்தில் தன் வாழ்வை தொடங்கினார். தமது குடும்பத்தினிடமிருந்து பிரிந்து வருகையில் வெங்கட்ராமன் தான் இறைவனின் விருப்பப்படி செல்வதால் அவர்கள் துயரப்பட வேண்டாம் என்று எழுதி வைத்தார். தன்னை பற்றி அவர் இது என்று குறிப்பிடுவார். நான் என்னும் பதத்தை அவர் கைவிட்டார். அதன் பிறகு வாழ்வில் எப்போதும் நான் என்று அவர் கூறியதே இல்லை. திருவண்ணாமலைக்கு அவர் சென்றபோது அவரை வரவேற்பது போல அருணாச்சலேஸ்வரர் கோவிலின் எல்லா கதவுகளும் திறந்திருந்தன. ஆனால் அங்கு யாருமே இல்லை. கர்ப்பகிரகத்திற்குள் சென்று சிவலிங்கத்தை அவர் கட்டி தழுவியதும் சித்தப்பா வீட்டில் அவர் ஞானம் பெற்று தம்மைத்தாமே உணர்ந்த பொழுது அவரது உடலில் ஏற்பட்ட எரிச்சல் நீங்கி அமைதி பெற்றார். அவருக்கு தன் இருப்பிடம் கிடைத்துவிட்டது. வெங்கட்ராமன் அங்கு ஆயிரம் கால் மண்டபத்தில் இரவு பகலாக அமர்ந்து எப்போதும் தியானத்தில் ஈடுபட்டிருந்தார். அங்குள்ள சிறுவர்கள் அவருக்கு தொந்தரவு தந்ததால் ஆயிரம் கால் மண்டபம் அருகிலுள்ள ஒரு குகைக்குள் சென்றார். அங்கு பூரான், எறும்பு, தேள் போன்றவை இருந்தன. அவரது கால்களில் அவை கடித்த தழும்புகள் ஆயுள் முழுவதும் அப்படியே இருந்தன. பின்னையும் அவர் தன் தியானத்திலிருந்து வழுவவில்லை. உள்ளூர் மகான் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் அந்த சிறுவனை குகையில் பார்த்து அவருக்கு உணவு தந்து பராமரித்தார். ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் தான் வெங்கட்ராமனுக்கு பிரம்மானந்த சுவாமி என்ற பெயர் சூட்டினார். 1901 அறிஞரும் கவிஞருமான கணபதி சாஸ்திரி திருவண்ணாமலைக்கு வந்தார். அவர் வேதங்களையும் உபனிஷதங்களையும் சமஸ்கிருத காவியங்களையும் கற்றுத் தேர்ந்தவர். தீவிர தியானம், மந்திர உச்சாடனம் செய்பவர். ஆனால் அவரால் இவ்வனைத்திலும் உண்மையான அமைதியை காண முடியவில்லை. அவர் இந்த இளம் துறவியின் கால்களில் விழுந்து நான் எல்லா சுவடிகளையும் படித்து விட்டேன், எல்லா மந்திரங்களையும் கற்றேன், பூஜைகள் செய்தேன், ஆனால் இன்னும் அமைதி கிடைக்கவில்லை, தயவு செய்து என்னை காத்தருள் என்று கேட்டார். பிரம்மானந்த சுவாமிகள் சிறிது நேரம் அவரை உற்று நோக்கிவிட்டு சில வார்த்தைகள் கூறினார். கணபதி சாஸ்திரிகளுக்கு எல்லா சந்தேகங்களும் அப்போது நீங்கின. கணபதி சாஸ்திரிகள் அந்த இளம் துறவியை இனி மகரிஷி என்று அழைக்க வேண்டும் என்று கூறினார். அதற்கு முதிர்ந்த ஞானி என அர்த்தம். இறைவன் என பொருளாகும் பகவான் என்ற அடைமொழியும் தந்தார். அன்றிலிருந்து அவர் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி என்று அழைக்கப்பட்டார். அருணாச்சல மகான் மேஜர் சாட்விக் மேற்கு நாட்டவரான ஒரு பக்தர் பகவானின் தோற்றத்தை பின்வருமாறு வர்ணனை செய்கிறார். பகவான் மிகவும் அழகானவர், அற்புத மனம், ஒளி உள்ளவர். அவருடைய கண்களின் தீட்சண்யம் பிரசித்தமானவை. அவருடைய நெற்றி விசாலமானது. தலை உச்சி நான் கண்டதிலேயே மிகவும் உயரமானது. அவர் நகைச்சுவை உணர்வுள்ளவர். அவர் எப்போதும் முகத்தில் புன்முறுவலுடன் பேசுவார். அவர் நிறைய நகைச்சுவை துணுக்குகள் சொல்வார். அவர் தேர்ந்த நடிகரும் கூட. தன் கதைகளில் வரும் பாத்திரங்களை அவர் நடித்து காட்டுவார். தங்கள் குடும்ப விஷயத்தை மக்கள் கூறும்போது அவரும் சிரிப்பார். சில நேரம் அவர்களுடன் சேர்ந்து கண்ணீர் விடுவார். இந்த வகையில் பிறரின் உணர்ச்சிகளை அவரும் பிரதிபலித்தார். எப்போதும் அவர் தன் குரலை உயர்த்தி பேசியதில்லை. எப்போதாவது கோபம் வரும் பொழுதும் அவர் சாந்தமான முகத்தில் அதற்கான தடயம் இருக்காது. அவருக்கு கோபம் வந்த போது நீங்கள் அவருடன் பேசினாலும் அமைதியாக தடங்கலின்றி பேசுவார். பகவான் எப்பொழுதும் உள் மன ஒளியை பிரதிபலித்தார். ஒருமுறை ஒரு பக்தர்கள் குழு தீர்த்த யாத்திரைக்கு ஏற்பாடு செய்தது. அவர்கள் பகவானின் பக்தர்களில் ஒருவரான புலவர் முருகனாரிடம் வந்து அவர்களோடு சேர்ந்து கொள்ள விருப்பமா என்று கேட்டார்கள். அதற்கு முருகனார், நான் தன்னை உணர்ந்த சூரியனான பகவானை பார்த்தது முதல் அந்த பிரகாசத்தில் என் கண் பார்வையை இழந்தேன். என்னால் இப்போது என் பகவானை தவிர வேறு எதையும் பார்க்க முடியாது. இது இப்படி இருந்தால் நான் தீர்த்த யாத்திரை வந்து என்ன பயன் என்று பதிலளித்தார். செல்வி தெல்மாரா போல் பகவானை சந்தித்ததை பற்றி எழுதுகின்றார்.
Finally, I ended up at Sri Aurobindo's at Pondicherry, and someone says, I think you might be looking for Ramana Maharshi in Tear of Anomaly. I said, okay, so I took one of these wonderful buses. And while I was riding on the bus, I'd sort of in a state of reverie, and there appeared to me this beautiful face with these big luminous eyes that look right through you. And so when I got to Ramana Maharshi, there was the same picture, the same face that I had seen in my state of reverie. And I was really, really shocked. So I figured, well, here's where I'm going to unpack my one little bag and spend the rest of my life. When I sat in the Maharshi's presence, I felt that I was in a great white light, and then it seemed that within me all these so-called problems I thought I had, they just vanish. And you went through a cleansing process, and I think to myself, what was I so concerned about? It doesn't really matter. Nothing matters. But who am I? Who is this? What is this presence, this entity, what have you call it?
Bhagavan Sri Ramana Maharishi Patri, அவரது குடும்பத்தினர்கள் மூலமும் பக்தர்கள் மூலமும் நாம் மீண்டும் கேட்கலாம். அதுவரை நீங்கள் சுப்ரீம் மாஸ்டர் தொலைக்காட்சியை கண்டு கொண்டிருங்கள்.
I had never encountered a countenance of that expressiveness and carrying an unspoken message like that.
சைவக்குழுவிற்கும் மற்றும் நமது மகாஞானி பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியின் நிகழ்ச்சிக்கும் உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். உலகில் உள்ள எல்லா உயிரினங்களிலும் உள்ள ஆத்ம ஒற்றுமை உணர்வில் பகவான் அவர்களுடன் ஒன்றியிருப்பதாக உணர்ந்தார். சாது அருணாச்சலம் விவரிக்கின்றார், அவர் எல்லா விதத்திலும் எளிமையை விரும்பினார். அவர் தரையில் அமர்வார். அவருக்கு எந்த விதத்திலும் தனி மரியாதை கொடுப்பதை அவர் அனுமதித்ததில்லை. அவருக்கு விசேஷமாக ஏதாவது மருந்துகளையும் டானிக்குகளையும் கொடுக்கும் போதெல்லாம் தான் மட்டும் அருந்தாமல் அனைவருடனும் பகிர்ந்து கொள்வார். இவை எனக்கு நன்மை செய்யும் என்றால் அனைவருக்கும் நன்மை செய்யும் என்று அவர் வாதிப்பார். இந்த ஒற்றுமை உணர்வை அனைவருமே அவருடன் அனுபவிப்பார்கள். குஞ்சு சுவாமிகள் கூறுவது,
It was like a flash of lightning and I lost body consciousness. I realized that Bhagavan had given me the samadhi experience. He was looking at me all along. I was looking into his eyes when I went into samadhi. It was then time for lunch. After lunch also I came to Bhagavan's presence. Then by a single look, Bhagavan put me into samadhi again. Thenceforth, I would immerse myself in that blissful state again and again, oblivious of the body. In fact, I occasionally used to touch myself to check whether I had a body or not.
பகவானின் அன்பு அனைத்து உயிரினங்கள் மீதும் இருந்தது. சூரியநாகம்மா ரமணாசிரம கடிதங்களில் இதை பற்றி அநேக சம்பவங்கள் எழுதுகிறார். ஒருமுறை ஆசிரமத்தில் விநியோகிக்கப்பட்ட தின்பண்டங்களின் மேல் உள்ள ஆசையால் சில குரங்குகள் அங்கு வந்தன. பகவான் உதவியாளரை குரங்குகளுக்கும் சிறிது தின்பண்டங்கள் கொடுக்க சொன்னார். ஆனால் சமையலறை உதவியாளர் அவைகளுக்கு கொடுக்க போதுமான அளவு இல்லை என்று மறுத்துவிட்டார். பகவான், அவை நம்மை விட அதிக ஆசையுடன் சாப்பிடுகின்றன, அவைகளுக்கு இல்லை என்றால் பிறகு நமக்கு எதற்கு? நான் சாப்பிடும் போது அந்த குழந்தைகள் எப்படி நம்மை ஆவலுடன் பார்க்கின்றன என்று சொன்னார். அதன் பிறகு அவைகளுக்கும் பங்கு கிடைத்தது. பகவான் ஆன்மீக பயிற்சிக்கு சைவமாக இருப்பது அவசியம் என்று மிக தெளிவாகவும் வெளிப்படையாகவும் சொல்லியிருக்கிறார். சாது அருணாச்சலம் குறிப்பிடுகிறார், ஆன்மீக பயிற்சியில் நாம் சாத்வீக உணவு பழக்கத்தையே கடைபிடிப்பதும் மேலும் நன்மக்களோடு கூடுவதும் தலையாய கடமைகள் என்று பகவான் சொல்கின்றார். வேறெந்த நிபந்தனைகளும் இடவில்லை. நாம் உண்ணும் உணவு ஆரோக்கியமாகவும் சைவமாகவும் இருந்தால்தான் அறிவு தெளிவாக இருக்கும் என்று அவர் சொல்வார். அவர் அசைவத்தை கடுமையாக எதிர்த்தார். ஆசிரமத்தில் ஒரு வெண்மயில் இருந்தது. பகவான் அதன் உடலில் இருந்து உண்ணிகளை எடுத்து பேணுவது வழக்கம். அந்த மயிலுக்கு புழுப்பூச்சிகளை கூட உண்ணாமல் சைவ உணவுகளை மட்டும் உண்ணுமாறு பயிற்சி அளித்தார். சுவாமி ராமானந்த சரஸ்வதி, ரமணாசிரம முன்னாள் தலைவர், பகவானின் உடன் பிறந்தவரின் மகன், அன்புடன் நினைவு கூறுகிறார்.
As a child, I was brought to Thiruvannamalai 2 or 3 times each year to see Bhagwan, my father and grandmother Alagamma, when she was still living. Sometimes I was left in the care of Bhagwan and stayed overnight in the ashram. Like a mother, he would put me to sleep at night and then wake and wash me in the morning. My life flowed on smoothly. I was married in 1929. All my 7 children were brought to Bhagwan soon after their birth, and he was pleased to bless them by giving them their names. In all humility, I can say that Bhagwan has showered on me incredible grace and blessings from my birth to this very day.
அடுத்த வாரம் மீண்டும் எங்கள் சைவக்குழுவுடன் சேர்ந்து இந்தியாவிற்கு பயணித்து அருணாச்சல துறவியான பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியை பற்றியும் அவர் அனைத்து உயிரினங்களையும் நேசித்ததை பற்றியும் அறிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது சுப்ரீம் மாஸ்டர் தொலைக்காட்சியில் அடுத்து வரும் குருக்களும் சீடர்களும் இடையில் என்னும் நிகழ்ச்சியை தொடர்ந்து கண்டு கழியுங்கள். உங்களுடைய வரும் நாட்கள் அனைத்தும் அருள் நிறைந்திருக்க எங்களது வாழ்த்துக்கள். Please join us again on Vegetarian Elite next week as we continue our journey in India to learn more about Bhagavan Sri Ramana Maharishi, the great sage of the Arunachala and his love for all beings. And now, please stay tuned to Supreme Master Television for Between Master and Disciples. Coming up next, we wish you many days filled with heavenly bliss and contentment.
For more details, please visit www.suprememastertv.com/VE.